கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 34 அத்தியாயம். வருக இளவரசரே வருக. அருண்மொழி மெல்ல மன்னர் அருகே நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் உருவம் இன்பவள்ளியின் கண்களிலே ஒளி மங்கியும் ஒளி வீசியும் மாறி மாறி தெரிந்தது. அவள் உடலில் ஒருவித சலனம். தான் இவ்வளவு நாட்கள் தேடிக்கொண்டிருந்த ரத்தின வியாபாரி தான் இங்கு யானை மீது வருகின்றாரோ? இத்தனை கோலாகலமும் அவருக்குத்தானா? அருண்மொழி அருண்மொழி என்று இளைய பிராட்டியார் எப்போதும் சொல்கின்றாரே, அவர் இவர்தானா? அல்லது அதே முகச்சாடை உள்ள மற்றொருவரா இவர்? இளைய பிராட்டியாரை அணுகி ஏதோ கேட்பதற்காக மற்ற பெண்களை விளக்கியவாறு அவள் வேகமாக வந்து கொண்டிருந்தாள். இன்பவள்ளி வேகமாக வருவதையும் பரபரப்பு அடைந்திருப்பதையும் வானதி காண தவறவில்லை. சிறிய பழுவட்டோரையர் இந்த கோலாகல வைபவங்களை கண்டவாறு நின்று கொண்டிருந்தார். இந்த மாதிரியான வரவேற்பை அவர்தான் ஏற்பாடு செய்திருந்தார். ஆனாலும் அவருக்கு இந்த மங்கள முழக்கமும் வாழ்த்தொழிகளும் ஏனோ பிடிக்கவில்லை. அருண்மொழி கடல் கடந்து சென்று நலமாக திரும்பியதில் ஒருபுறம் மகிழ்ச்சி, மற்றொரு புறம் நாட்டு மக்களுக்கு அருண்மொழி இடத்தில் எத்தகைய அன்பு! இவ்வளவு அன்பையும் வைத்துக் கொண்டு பொதுமக்கள் எவ்வாறு அமைதியாக இருந்தனர்! இத்தகைய முறையில் அவர்கள் ஆர்வம் இருக்கும் போது தான் தீட்டும் திட்டங்கள் நிறைவேற வழி உண்டா என்று எண்ண தொடங்கினார். பழுவட்டரையர் வைரம் போன்ற உடற்கட்டு பெற்றவர். அதை போன்றுதான் அவர் இதயமும். ஒரு பிரச்சனையில் அவர் எடுக்கும் முடிவு மீண்டும் யோசித்து குழப்பம் தந்து மன அமைதியை குலைக்காது. அதன் விளைவு வெற்றியோ தோல்வியோ இப்படி செய்ய வேண்டும் என முடிவு உறுதியுடன் இருக்கும். இப்போது அவர் இதயத்தில் ஊஞ்சலை போன்ற சலனம். அவரது எண்ணங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு திசையில் சென்று கொண்டிருந்தன. அவரும் அவர் சகோதரர் பெரிய பழுவேட்டரையரும் செய்த முடிவின்படிதான். மதுராந்தக உத்தம சோழ தேவர் அரியணையை கண்டரனுக்கு அளிப்பதா அருண்மொழிக்கு அளிப்பதா என்ற குழப்பம் அவர் மனத்தில் எழுந்தது. சகோதரர் மகள் பஞ்சவன் மாதேவியை அருண்மொழிக்கு மனம் செய்து கொடுத்து அதன் மூலம் பட்டத்துக்கு வரும் அரச பரம்பரையை தன் குடும்பத்தவர் வசமே வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணினார். அதனாலேயே பஞ்சவன் மாதேவியை பழுவூரில் இருந்து தஞ்சைக்கு வர வழைத்தார். பஞ்சவன் மாதேவியின் மனப்போக்கையும் கவனித்தார். மதுராந்தக சோழதேவரின் பட்டத்து ராணியின் திருவயிறு உதித்த கண்டரன் அமுதனிடம் பஞ்சவன் மாதேவிக்கு பற்றிருப்பது கண்ட பழுவேட்டரையர் மனம் மாறியது. கண்டரன் அமுதனுக்கு தன் மகளை மனம் புரிந்து விட்டால் இதிலும் சிறு தொல்லை இருந்தது. இளவரசர் என்று முடிசூட்டப்பட்டவர் அருண்மொழிவர்மர். மதுராந்தகருக்கு பிறகு அவர்தான் சோழ நாட்டு அரியணையில் அமர வேண்டும். மதுராந்தகரின் உண்மையான வாரிசான மதுரன் கண்டரன் நிலை என்ன? பஞ்சவன் மாதேவி அவனை மணப்பதால் பழுவூர் பரம்பரைக்கு என்ன பயன்? அப்படி என்றால் கண்டரன் அமுதன் பட்டமேற வேண்டும். அது இயலுமா? தன் திட்டங்கள் சரிவர நடவாமல் போனதற்கு வந்தியத்தேவனை சிறையிட்ட சம்பவமே சான்று. இறுதியில் தன் மகள் விருப்பப்படி, மதுரன் கண்டரன் விருப்பப்படி வந்தியத்தேவன் விடுதலைக்கு வழி செய்தோம். பொதுமக்களும் மற்ற அரச குடும்பத்தவர்களும் அருண்மொழியை ஆதரிக்கும் போது தான் மட்டும் வேறு விதமாக எண்ணுவதால் பலன் உண்டா? பழுவேட்டரையர் குழம்பினார். பலவித ஒளிகளோடு வெளியே குதூகலம் நிகழும் போது அவர் உள்ளம் குழப்பத்தாலும் வேதனையாலும் வெந்தது. அதை வெளியில் புலப்படுத்தாமல் அடக்குவதற்கு மிகவும் சிரமப்பட்டார். அவற்றை தவிர அவர் மனத்தில் மற்றொரு பரபரப்பும் இருந்து கொண்டிருந்தது. பார்த்திபேந்திர பல்லவன் தன்னிடம் காரசாரமாக பேசிவிட்டு விரைந்து சென்றவுடன் அவனது நடவடிக்கைகள் அறிய அனுப்பப்பட்ட ஒற்றர் இன்னும் செய்தியை அனுப்பவில்லை. பார்த்திபேந்திரன் யாது செய்வான் என்று பழுவேட்டரையருக்கு தெரியும். ஆனால் உண்மை செய்தி அறியாது மேல் நடவடிக்கை எடுப்பதை மிகவும் ரகசியமாக வைத்துக் கொண்டிருந்தார். பார்த்திபேந்திரன் நடவடிக்கையை சாதாரண கழகமாக கொள்ள வேண்டுமே என்று அதை போர் என்று கொள்ளக்கூடாது எனவும் எண்ணினார். அதனாலேயே படை திரட்டக்கூடிய அவர் அவ்விதம் செய்யவில்லை. முரசம் முழங்கிக் கொண்டிருந்த போது, நுந்துபி வாத்தியம் நிறைந்திருந்த போது, குதிரை மீது புலிக்கொடி பிடித்த வீரர்கள் காஞ்சியில் நின்று வரும் சாலையில் விரைந்து வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் முகங்களிலே பரபரப்பு மிகுந்திருந்தது. வேலோடு சேர்ந்த புலிக்கொடி ஏந்திய வீரர்கள் அரசாங்க அலுவலில் தூதுவர் பதவி கொண்டவர்கள். அவர்களது அவசரமான வருகை எப்போது முக்கியமான செய்தியை கொண்டிருக்கும். குதிரையில் இருந்து இறங்கிய வீரர்கள் அரண்மனையை வாயிலில் நிகழும் கோலாகலத்தைக் கண்டு அயர்ந்து நின்று விட்டனர். தாங்கள் கொணர்ந்திருக்கும் அவசரமும் முக்கியமும் நிறைந்த செய்தியை பழுவேட்டரையரிடம் எவ்வாறு தெரிவிப்பது என்ற தயக்கத்துடனேயே மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்த போது பழுவேட்டரையர் அவர்களை கண்டுவிட்டார். அவர் விரைந்து அவர்களை நோக்கி வந்தார். இவை எவர் கண்களிலும் படவில்லை. எல்லோரும் அருண்மொழியின் கம்பீர தோற்றத்தையும் அழகையும் காண்பதிலேயே இருந்தனர். வல்லவரையன் வந்தியத்தேவன் காணவில்லை, மன்னரும் காணவில்லை, மற்ற முக்கிய அதிகாரிகள் காணவில்லை. ஆனால் இளைய பிராட்டியாருடைய கண்கள் புலிக்கொடி பிடித்து வந்திறங்கிய வீரர்களையும் அவர்களிடம் பழுவேட்டரையர் விரைந்து சென்றதையும் கண்டன. அந்த குதிரை வீரர்கள் கூறிய செய்தி மிக முக்கியமானதுதான். இங்கு கோலாகல வரவேற்பு நடந்து கொண்டிருக்கும் போது காஞ்சியை நோக்கி பார்த்திபேந்திரனுடைய கழக படைகள் முன்னேறி கொண்டிருந்தன. திருக்கழுக்குன்றத்து சிறைச்சாலையும், கோவூர் படை வீட்டையும், ஆத்தூர் களஞ்சியத்தையும், காஞ்சி பொன் மாளிகையையும் தாக்கி கைப்பற்ற திட்டமிட்ட பார்த்திபேந்திரன் படைகள் ரிஷப கொடி பிடித்து அணிவகுத்து ஆயத்தமாயினர். மகேந்திரவதி ஏரிக்கரையருகே மோதும் நீர் அலைக்கு போட்டியாக பல்லவர் படைகள் படையெடுக்கும் ஆர்வத்தோடு மோதி நின்றன. படைகள் குறைவுதான் எனினும் வேறு பல நாட்டு படைகள் அவற்றுள் இருந்தன. காஞ்சி மாளிகையின் மீது தவழும் புள்ளிக் கொடியை இறக்கி பல்லவ கொடியை ஏற்றுவதற்கான பெரும் ரிஷப சின்னம் பொறிக்கப்பட்ட பட்டுக்கொடியை பார்த்திமேந்திரன் அருகே இருந்த வீரன் தாங்கியிருந்தான். இரண்டு சிவிகைகள் ஆயத்தமாயிருந்தன. ஒருவேளை குந்தவை ஏற்றி வர இருக்கலாம். காஞ்சியை நோக்கி பார்த்திமேந்திரனின் படைகள் முன்னேறுகின்றன என்பதை உணர்ந்த பழுவேட்டரையர் அதை வெளியே தெரிவிக்காமல் பரபரப்பை புலப்படுத்தாமல் தன் அருகே நின்ற பழுவூர் நக்கனை கூப்பிட்டு அவன் காதுகளில் மட்டும் விழுமாறு, உடனே வேளக்காரு படைகளை கோட்டை வெளியிலே அணிவகுத்து நிற்க சொல். குதிரை படையில் ஒரு பிரிவும் ஆயத்தமாகட்டும். இன்னும் ஒரு சாம போதில் அனைவரும் போர்க்கோளத்தோடு புறப்பட வேண்டும். நானும் வந்து சேர்கிறேன். வேன் புறவையை கவசம் பூட்டி அழைத்து செல். அவர்களை தொடர ஆயுத வண்டிகளும் போர்க்கலன்களும் சித்தமாகட்டும். படைகளுக்கு நானே தலைமை வகிக்கின்றேன். இதை காதும் காதும் வைத்தார் போல் ஏற்பாடு செய் என்று கூறிவிட்டு அருள்மொழியின் அருகே சென்றார் பழுவேட்டரையர். அருண்மொழியிடம் இந்த செய்தியை எப்படி சொல்வது? அரண்மனைக்குள் நுழையும் வேளையில் போர் செய்தி கேட்டால் அருண்மொழி ஒருவேளை தானே போர்க்கோளம் கொண்டு விடலாம். வந்தியத்தேவன் அறிந்தால் பார்த்திபேந்திரனை முறியடிக்க தானே புறப்படுவதாக முன்வருவான். அதனால் தான் ஒருவனே அந்த சிறு பூச்சியை சிறு படைகளோடு நசுக்கிவிட முடியும் என்ற துணிவு அவருக்கு இருந்தது. நீண்ட நாளாக உணவின்றி உரையில் கிடந்த அவருடைய உடைவாளுக்கு வேலை அளிக்க அவரது கரம் துடித்தது. அரண்மனை வெளி வாயிலில் இருந்து பெரும் வாழ்த்துளியோடு அருண்மொழி பல ஆண்டுகளுக்கு பிறகு மகிழ்ச்சியோடு உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து வந்தியத்தேவன் சென்றான். மதுரன் கண்டரன் சென்றான். மன்னர் மதுராந்தகரை இருவர் மெல்ல கையிலாக கொடுத்து அழைத்து சென்றனர். அரண்மனைக்குள் மாலை பொழுதின் விளைவால் வெளிச்சம் குறைந்திருந்தாலும் விதவிதமான விளக்குகளின் ஒப்பனைகளால் சபை மண்டபம் இந்திரலோகம் போல் காட்சியளித்தது. அரண்மனையில் அந்த மண்டபம் இத்தகைய குதூகலத்துடனும் கலகலப்புடனும் திகழ்ந்தது இல்லை. அருண்மொழியின் வருவால் இளம் ஞாயிறு கண்ட மலர் போல் அந்த மண்டபம் புத்துயிர் பெற்றது. அரண்மனையில் அரசிளங்குமாரிகளும் இளைஞர்களும் முதியவர்களும் அதிகாரிகளும் பணியாட்களும் சபை மண்டபத்தில் தங்கள் நெருங்கிய உறவினர்களை கண்டுவிட்டது போன்ற மகிழ்ச்சியில் உழவினர். அரசரது அழகிய அரியணை எழிலோடு தோன்றியது. பரம்பரை புகழ் பெற்ற அந்த அரியணையில் மன்னர் பரகேசரி மதுராந்தக உத்தம சோழ தேவர் அமர்ந்திருந்தார். சிறு சபையே கூடுவது போன்ற தோற்றம் அப்போது ஏற்பட்டது. பட்டத்து ராணி லோகமாதேவி அவர் அருகே பெரும் பேறு பெற்றவள் போல் மகிழ்ச்சி முகத்தில் நிலவ அமர்ந்திருந்தாள். பழுவெட்டரையரின் திருக்குமாரத்தி மதுராந்தகரின் மற்றொரு மகிழ்ச்சி பஞ்சவன் மாதேவி அருகே வீற்றிருந்தாள். அந்த புறத்தில் உள்ள மகளிர் எல்லோரும் அங்கு கூடி நின்றனர். கொடும்பாளூர் பெண் இளவரசி வானவன் மாதேவி புத்தாடை உடுத்தி குந்தவையும் இளைய பஞ்சவன் மாதேவியை இருபுறமும் வர கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். இடையில் அவள் ஒரே ஒரு வார்த்தை தான் கூறினாள். அக்கா, அதோ பார்த்தீர்களா, வல்லவரையர் வந்தியத்தேவர் பீடத்தில் கம்பீரமாக அமர்ந்திருப்பதை. சிறைச்சாலையில் மிகவும் நலிந்து வாடி இழைத்து போயிருந்தாலும் இன்று தங்களை காணப்போகின்றோம் என்ற பெயராவலில் அவர் திளைத்திருப்பது தெரிகின்றதே. இதை கேட்டவுடன் குந்தவை அவள் கரங்களை மெல்ல கிள்ளி, அடி போதும், உன்னோடு வாதிட நான் ஆயத்தமாக இல்லை என்றாள். இளம் பெண்களின் உள்ளங்கள் இன்பத்தால் நிறைந்திருந்த அந்த பொழுதில் முல்லைத்தீவு நின்று வந்த மோகினி பெண்ணான இன்பவள்ளி அந்த சபைக்கு வராமல் அந்த புறத்தில் இருள் நிறைந்த பகுதிக்கு சென்று ஏனோ விம்மி அழும் ஓசையை எவரும் அறியவில்லை. இளவரசர் அருள்மொழிதான் ரத்தின வியாபாரி என்று அவள் அறிந்து கொண்டு விட்டாளோ? அதனால்தான் அவள் இதயம் பிழிய அழுகின்றாளோ? கலகலவென்று பேச்சொலியும் சிரிப்பொலியும் நறும் பொருளின் இனிய மனமும் ஆவல் நிறைந்த முகங்களும் எங்கிருந்தோ எழும் மெல்லிய இசை ஒளியும் நிறைந்த சபையில் ஒரு பீடம் மட்டும் ஒருவரும் அமராமல் வரைதே காணப்பட்டது. அருண்மொழியை குசலம் விசாரிப்போரும் அவர் கதையை வினவுவோருமாக எல்லோரது கவனமும் இளவரசர் பக்கம் திரும்பியிருந்த அந்த சமயத்தில் அந்த பீடத்துக்கு உரிய பழுவூர் சிற்றரசரும் பரம்பரையாக சோழ நாட்டின் உயர்வுக்கு உழைப்பவரும் வேளக்கார படையின் தலைவரும் தஞ்சை கோட்டை தளபதியும் சோழ நாட்டு தனாதிகாரியுமான சிறிய பழுவேட்டரையர் கோட்டையின் வெளியே வெண்புறவி ஏறி வெகு வேகமாய் படைத்தலைமை ஏற்று சென்று கொண்டிருந்தார். அன்று காலையில் களிப்போடு சோழ நாட்டிற்கு நல்ல செய்திகள் பல அளிப்பதற்காக எழுந்த கதிரவன் மேற்கு திசையின் அடிவானத்து அரண்மனைக்குள் மெல்ல நுழைந்து கொண்டிருந்தான். தகதகவென்று வட்ட வடிவமாக காய்ச்சிய இரும்பு குழம்பு போல் தோன்றிய கதிரவனை மேகக்கூட்டங்கள் மறைக்க முயன்று கொண்டிருந்தன. மறையும் கதிரவனின் செந்நிற ஒளிபட்டதால் செம்மை குழம்பில் குளித்தன போல் மேகங்கள் தோன்றின. அந்த காட்சி காஞ்சி அருகே நடக்க இருந்த போர்க்களத்தின் ஓவியத்தை வான திரை சிலையில் கால ஓவியன் தீட்டியிருந்தது போல் தோன்றியது. தஞ்சை தளிக்குளத்து சிறு கோயிலில் சந்தியா கால பூசை மணி ஓசை மெல்ல எழுந்து எங்கும் பரவியது. நமது நந்திபுரத்து நாயகியின் முதல் பாகம் நிறைவடைந்தது. அடுத்த இரண்டாம் பாகமான காதல் சிகரம் இதனை தொடர்ந்து கேட்கலாம்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.